الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين அல்ஹம்துலில்லாஹ். என் கண்ணியத்திற்குரிய மதிப்பிற்கும் மரியாதைக்குமுரிய சகோதர பெருமக்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்குமுரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களே, இந்த மாலை நேரத்தில் ஆசியா கண்டத்திலிருந்து ஆப்பிரிக்கா கண்டத்திலே இங்கே நாம் ஒன்று கூடி நம்மை படைத்த வல்லவனின் நினைவை கூறி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். எல்லா புகழும் அந்த ஏக இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட நேரமாக தாங்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கின்றீர்கள். இங்கே உங்களுக்காக விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஈத் ஒன்று கூடல் முஸ்லிம்களுக்கு இரண்டு பெருநாட்களை படைத்த இறைவன் வழங்கியிருக்கின்றான். ஒன்று நோன்பு பெருநாள், இரண்டாவது ஹஜ்ஜு பெருநாள். அந்த ஹஜ்ஜு பெருநாள் முடிந்து அதனுடைய பசுமையான நினைவிலே வீற்றிருக்கக்கூடிய நாம் அந்த நன்னாளின் நினைவை நமது சகோதர மக்களோடு, நம்மோடு பிறந்து வளர்ந்து நமது மொழியை பேசுகின்ற நமது தமிழ் தாய்நாட்டைச் சேர்ந்த அந்த அன்பு உள்ளங்களோடு, அந்த பாசமிகு மக்களோடு நம்முடைய இந்த நினைவை பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டு, அந்த விருந்து வெறும் பசிக்கு அல்லது வயிற்றுக்கு மட்டும் இல்லாமல் சிந்தனைக்கும் ஒரு நல்ல விருந்தாக அமைய வேண்டும் என்பதற்காக திருமறை இறைவேதம் அல் குர்ஆனின் வசனங்களின் அடிப்படையிலே சில நல்ல சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக சகோதரர்கள் என்னை இங்கே மிகச் சிரமத்தோடு அழைத்திருக்கின்றார்கள். அவர்களது சிரமங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என்னிடத்திலே அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதை தவிர வேறு ஒரு பிரதிபலனை நான் அவர்களுக்கு செய்ய முடியாது. படைத்த இறைவன் வல்லோ நல்லா அவர்களது இந்த நல்ல முயற்சியை ஏற்றுக்கொள்வானாக. மக்களுக்கு மத்தியிலே அன்பும் பாசமும் பரவ வேண்டும், அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை மலர வேண்டும் என்பதற்காக ஒரு நன்னோக்கிலே ஏற்பாடு செய்த இந்த நல்ல நிகழ்ச்சியை வல்லோ நல்லா ஏற்று அருள் புரிய வேண்டும். நம்முடைய நல்ல எண்ணங்களை, நல்ல நோக்கங்களை நிறைவேற்றி தர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். என் கண்ணியத்திற்குரியவர்களே, தலைப்பை சகோதரர்கள் உங்களுக்கு சொன்னார்கள், சத்திய மார்க்கமும் சகோதரத்துவமும் என்று. ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையில் நம்முடைய பிறப்பை சிந்தித்து பார்த்தால் கண்டிப்பாக நாம் எல்லாம் நமக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவ பிணைப்போடு, இணைப்போடு, அந்த பந்த பாசத்தோடு தான் வாழ வேண்டும் என்ற உறுதிக்கு நீங்களும் நானும் வந்தே ஆக வேண்டும். அது என்ன அடிப்படை? ஆம் சகோதரர்களை, படைத்த இறைவன் வல்லோன் யார் சூரியனை சந்திரனை படைத்தானோ, வானத்தையும் வானத்தில் உள்ள கோள்களையும் படைத்தானோ, நிலத்தையும் நிலத்தில் உள்ள ஜீவராசிகளையும் படைத்தானோ, நீரையும் நீரில் உள்ள ஜீவராசிகளையும் படைத்தானோ, அந்த படைத்த இறைவன்தான் என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறான் என்ற கொள்கைக்கு நாம் வந்துவிட்டால், அந்த கொள்கையை புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால், அதற்கு பிறகு அவன் சொல்லுகின்ற அந்த இறைவாக்கை பாருங்கள். யா ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹன்னாஸு, خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. திருமறையிலே அல்-ஹுஜுராத் என்ற அத்தியாயத்தின் 11வது வசனம் படைத்த இறைவன் சொல்லுகின்றான், அன்பிற்குரியவர்களே, உங்களது மனசாட்சிகள் யாரை கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறதோ, உங்களது இன்ப துன்பத்தில் யாரை நோக்கி நீங்கள் முன்னோக்குகிறீர்களோ, ஆண்டவனே படைத்தவனே இறைவனே கைகொடு என்று யாரிடத்திலே நீங்கள் வேண்டிக் கொள்கிறீர்களோ, அந்த இறைவன் உங்களை பார்த்து பேசுகின்றான். ஓ மக்களே, யா ஐயுஹன்னாஸ், நாம் தான் உங்களை படைத்தோம். படைத்த இறைவனுடைய டிக்ளரேஷன், நான் படைப்பாளன், நீங்கள் படைக்கப்பட்ட படைப்புகள். யா ஐயுஹன்னாஸ், எந்த ஒரு பொருளும் இன்னொரு பொருளை படைக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் நாம் பார்ப்பது அனைத்தும் படைக்கப்பட்டவை. படைத்தவனை மறுமையில் தான் பார்க்க முடியும். படைத்த இறைவனை, ஆண்டவனை, கடவுளை, அந்த பிரபஞ்சத்தின் இரட்சகனை மரணத்திற்கு பிறகு அந்த சொர்க்க வாழ்க்கையில் தான் நாம் தரிசிக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, அவன் சொல்லுகின்றான், மக்களே, யா ஐயுஹன்னாஸ், நிச்சயமாக நாம் தான் உங்களை படைத்தோம். எப்படி படைத்தோம்? யா ஐயுஹன்னாஸ், மக்களே, நிச்சயமாக நாம் தான் உங்களை படைத்தோம். எப்படி படைத்தோம்? எங்கிருந்து படைத்தோம்? எதிலிருந்து படைத்தோம்? மின் ஜகரியும் உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எல்லாம் மனித படைப்புகள், இறைவனால் சிறப்புற படைக்கப்பட்ட படைப்புகள். ஏனைய பிரபஞ்ச படைப்புகளை எல்லாம் தனது குன் ஆகி என்ற வார்த்தையை கொண்டு படைத்த இறைவன் நம்மை மட்டும் தனது கரத்தை கொண்டு படைத்தான். சிந்தித்து பார்த்தீர்களா? நம்ம எப்படி படைத்தன் என்று சொல்கிறான், அதாவது நமது மூல முதல் தந்தை ஆதம் அவர்களை, அவர்களை தனது கரத்தால் படைத்தது மட்டுமல்ல, அவர்களை கண்ணியமிக்க ஒரு படைப்பாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வானலோகத்திலே தன்னை வணங்குவதற்காகவே படைத்து வைத்திருந்த அத்தனை வானவர்களையும் அந்த ஆதம் என்ற முதல் மனிதருக்கு சிரம் தாழ்த்தி மரியாதை செய்யும்படி கட்டளை பிறப்பித்தான். அந்த ஆதமுக்கு சிரம் தாழ்த்தி மரியாதை செய்ய மறுத்த இபிலீசை, சாத்தானை சபித்து வானலோகத்திலிருந்து துரத்தினான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், உங்கள் இறைவனின் உங்களுக்காக இறக்கப்பட்ட அந்த வேதம் உங்களிடத்தில் இப்படி பேசுகிறது உங்களை பற்றி. ஆதமின் சந்ததிகளே, உங்கள் அனைவரையும் நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். நம்மை விட ஒரு மேன்மையான, சிறப்பான, சீரான, அழகான அமைப்பான படைப்பு இறைவனின் பிரபஞ்ச படைப்பிலே எதுவும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, நமக்காக சூரியனை படைத்தான், நமக்காக சந்திரன், நமக்காக நட்சத்திரன், நமக்காக கடல், திடல், மலை, மழை எல்லாம் நமக்காகத்தான். لقد خلقنا الانسان في احسن تقويم, மிக அழகிய முறையிலே மனித படைப்பை நான் படைத்திருக்கிறேன். அவன் சொல்லுகின்றான், எப்படி படைத்திருக்கிறான்? ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணிலிருந்து, ஒரு தந்தை ஒரு தாயிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் நாம். பிறகு சொல்லுகிறான், பாருங்கள், வஜஅல்நாகும் ஷுஊபன் வகபாயில், உங்களை பல கோத்திரங்களாக, உங்களை பல கோத்திரங்களாக, பல சமுதாய மக்களாக, பல சமூகத்தவர்களாக, பல நிறத்தை உடையவர்களாக, பல மொழிகளை பேசக்கூடியவர்களாக, பல சுபாவங்களை கொண்டவர்களாக அவனே உங்களை அமைத்தான். நமது நிறத்தை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை நமக்கு எப்படி இல்லையோ, நமது தாய் தந்தையை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை நமக்கு எப்படி இல்லையோ, நாம் பிறக்கின்ற இடத்தை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை நமக்கு எப்படி இல்லையோ, என் கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படித்தான் இறைவனுடைய விதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அவன் யாரை எங்கே எந்த தாய் தந்தைக்கு எந்த நாட்டில் எந்த மொழி பேசுபவர்களுக்கு மத்தியிலே படைத்து பிறக்க வைக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவன் அப்படி பிறக்க வைக்கின்றான், படைக்கின்றான். அவனை யாரும் எதிர்த்து ஏன் என்று கேட்க முடியாது. ஏன் அவன் எஜமானன், ஏன் அவன் அதிபதி, ஏன் அவன் இறைவன், ஞானமுள்ளவன், அகிலங்களின் ரட்சகன் அவன். அவன் சொல்லுகிறான், சிலரை ஆசியர்களாக, சிலரை ஆப்பிரிக்க மக்களாக, சிலரை ஐரோப்பிய மக்களாக, சிலரை ஆஸ்திரேலிய மக்களாக, சிலரை அமெரிக்கர்களாக, இப்படி பல கண்டங்களிலே பல மொழிகளை கொண்டு, பல இனங்களை கொண்டு, பல நிறங்களை கொண்டு, பல சுபாவங்களை கொண்டு வித்தியாசமாக படைத்திருக்கின்றானே, இந்த வித்தியாசங்களை கொண்டு நீங்கள் மேன்மை காட்ட முடியுமா? இந்த வித்தியாசங்களை கொண்டு ஒருவர் மற்றவரின் மீது உயர்வை கொண்டாட முடியுமா, பெருமை பேச முடியுமா? சொல்லுகின்றான், முடியாது. எதை தேர்ந்தெடுப்பதிலே உனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லையோ அதை கொண்டு நீ எப்படி உனக்கு பெருமை பேச முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது தேர் உரிமைக்கு அப்பாற்பட்டதிலே, எப்படி உதாரணமா, ஒருத்தர் உயரமா இருக்கார், நான் உயரமானவன் எப்படி பெருமை பேச முடியும்? அந்த உயரத்தை அவராக தனக்கு உருவாக்கி கொண்டாரா? ஒருவர் குட்டையானவர், அவர் குட்டையானவர் என்று அவரை பழிக்க முடியுமா? அவரை குட்டையாக படைத்தவன் யார்? ஒருவர் வெள்ளையர், அவர் தனது வெள்ளை நிறத்தை வைத்து பெருமை பேச முடியுமா? அந்த வெள்ளை நிறத்தை கொடுத்தது அவருக்கு யார்? படைத்த இறைவன். ஒருவன் கருப்பாக இருக்கிறார், அவர் கருப்பாக இருப்பதால் அவரை தாழ்வுபடுத்த முடியுமா, அவரை தாழ்த்த முடியுமா, தரம் குறைக்க முடியுமா? முடியாது. ஏன்? அவருக்கு அந்த நிறத்தை கொடுத்தது இறைவன். யாரால் அதை தனக்காக தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும்? முடியாது. சொல்லுகின்றார், உங்களது கண்ணியம், உங்களுக்கு மத்தியிலே உங்களது மேன்மை, உங்களுக்கு மத்தியிலே உங்களது சிறப்பு, நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த படைப்பின் அம்சங்களிலே இல்லை, நீங்கள் உங்களுக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகின்ற இறை அச்சத்திலே, நற்குணங்களிலே, நல்ல பண்புகளிலே இருக்கிறது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தாக்கும். உங்களிலே படைத்த இறைவனிடத்திலே கண்ணியத்திற்குரியவர் எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். மக்கள் மதிக்கவில்லை என்றால் என்ன? மக்கள் யாரை மதிப்பார்கள்? தமிழ்நாட்டில் பழமொழி சொல்லுவாங்க, பணக்காரனுக்கு பின்னாடி 10 பேர், பைத்தியக்காரனுக்கு பின்னாடி 10 பேருன்னு சொல்லிட்டு. மக்கள் யாரை மதிப்பார்கள்? பணத்தை மதிப்பார்கள் பலர், பலர் அரசியலை மதிப்பார்கள். இப்படியாக மக்களின் மதிப்பெல்லாம் ஒரு அளவுகோலாக ஆகிவிடாது. அதெல்லாம் உண்மையான ஒரு அளவுகோல் அல்ல. படைத்த இறைவன் உங்களை மதிக்க வேண்டும், உங்களுக்கு மதிப்பை கொடுக்க வேண்டும், உங்களை பற்றிய நன்மதிப்பை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்த வேண்டும். அந்த மதிப்பு மரியாதை, அந்த கண்ணியம் எதை கொண்டிருக்கிறது, எதன் மூலம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நீங்கள் படைத்த இறைவனை எந்த அளவு பயந்து ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு அவனை வழிபட்டு வணங்கி நல்லவராக வாழ்கிறீர்கள், அதை கொண்டுதான் அந்த படைத்தவனிடத்திலே நீங்கள் கண்ணியம் பெறுகிறீர்கள். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தாக்கும். என் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு இறைவசனம் ஆழமாக சிந்தித்து பாருங்கள், நம்மை எங்கே கொண்டு போகிறது? எத்தனை 100 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள், 1000000 ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு போய் நம்மை சகோதரர்களாக, ஒரு தாய் தந்தையின் பிள்ளைகளாக பிணைக்கிறது பாருங்கள். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இறை மார்க்கம் இஸ்லாமின் ஒரு மாபெரும் அருமை. நான் இதை ஏற்று பின்பற்றுகின்ற காரணத்தால் மட்டும் உங்களுக்கு சொல்லவில்லை, இதை படித்து புரிந்து சிந்தித்து உணர்ந்து இதை பிரச்சாரம் செய்கின்ற ஒரு கொள்கையில் இருக்கின்றேன். இதன் பக்கம் என் மனித சகோதர சமுதாயத்தை அழைக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கையிலே இருக்கின்றேன். அந்த இறைவனுடைய இந்த அடிப்படையை பாருங்கள். நம்மை எத்தனை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு போய் நம்மை பிணைக்கிறான் பாருங்கள். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். நாம் எங்கிருந்து யார் மூலமாக யார் யாருக்கு பிறந்தோம்? சிலர் சொல்லுவாங்க குரங்குல இருந்து மனுஷன் பிறந்தான் சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ஊர்ல யாராவது அப்படி பிறந்திருக்கலாம். நம்ம அதை பத்தி சொல்ல வேண்டியது கிடையாது. மனிதன் மனிதனிலிருந்து பிறந்தான். உலகத்தில் ஒவ்வொரு உயிரினமும் அதற்கென இறைவன் படைத்த உயிரினத்திலிருந்துதான் பிறக்கிறது. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய முதல் தந்தை ஆதம், நம்முடைய முதல் தாய் ஹவ்வா, அவரிலிருந்து தோன்றிய சந்ததிகள் தான், இனப்பெருக்கம் தான் இந்த அண்ட சராசர பூமியின் மேற்பரப்பிலே பல கண்டங்களிலே பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல மொழிகளை உடையவர்களாக, பல கலாச்சாரத்தை உடையவர்களாக, பல நிறத்தை உடையவர்களாக, இவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற இந்த வித்தியாசம் அவர்களை வித்தியாசப்படுத்தாமல் அவர்களை ஒற்றுமையாக ஆக்க வேண்டும் என்றால், ஒற்றுமையாக ஆக்க முடியக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அது படைத்த இறைவன் ஒருவன் என்று நாம் ஆதம் ஹவ்வாவில் படைக்கப்பட்டவர்கள் அந்த படைத்த இறைவனை வணங்குவதிலே நமக்கு வாழ்க்கையின் வசந்தம் இருக்கிறது என்று நாம் ஒற்றுமையாகும் போது நமக்கு மத்தியில் உள்ள பிரிவினைகள் அகன்று போகின்றன, நமக்கு மத்தியில் உள்ள வேற்றுமைகள் கலைந்து விடுகின்றன, நமக்கு மத்தியில் உள்ள அத்தனை விதமான முரண்பாடுகள் குழப்பங்கள் நீங்கிவிடுகின்றன. இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபிய தீபகற்பத்திலே ஒரு அனாதையாக பிறந்தவர். இறை தூதர்களின் இரண்டாவது தந்தை என்று அழைக்கப்பட்ட இப்ராஹிம், ஆபிரஹாமின் வழித்தோன்றலிலே வந்தவர்கள். அரபு குலம் எங்கு பார்த்தாலும் சிலை வணக்க வழிபாட்டின் உச்சகட்ட காலமாக இருந்தது. அங்கே மக்கள் மக்களை தின்று கொண்டிருந்தார்கள். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு அநாகரிகம் இருக்க முடியாது. எது அரபு குலத்திலே அந்த அரபிய தீபகற்பத்திலே அன்றைய தினத்தில் இருந்ததோ, அரபிய தீபகற்பத்தில் மட்டுமல்ல உலகெல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஒழுக்கத்தை பேசுபவர்களும் நீதத்தை பேசுபவர்களும் விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுக்கு மிக குறைவானவர்களாக இருந்தார்கள். அடிமைகள் அவர்களை இம்சித்து அவர்களை மிருகங்களுக்கு இரையாகி அதை பார்த்து கழிப்புற்றுக் கொண்டிருந்தார்கள். மேல்தட்டு வர்க்கம் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள், உறவுகளை முறித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மதுவும் மாதுவும் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று மிகப்பெரிய ஒரு அநாகரிகமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று சில இடங்களிலும் கூட பெண் குழந்தைகளை, பெண் சிசுக்களை இழிவாக கருதி அல்லது சுமையாக கருதி கொள்வதை போல அந்த அரபு உலகத்திலே பல குலங்கள் பெண் குழந்தைகளை கொண்டு கொண்டிருந்தார்கள். இறை தூதர் முஹம்மது நபி அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டார்கள் மீண்டும் இந்த சகோதரத்துவ பிரச்சாரத்தை செய்வதற்காக. இந்திய சத்திய மார்க்கத்தின் அடிப்படையிலே மக்களை சகோதரர்களாக ஒன்று சேர்ப்பதற்காக. இன்றிலிருந்து சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர் என்ன பிரச்சாரம் செய்தார்கள், அவருடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் ஒரு முறையாவது எடுத்து படித்து பாருங்கள். இன்று நவீன காலத்திலே உங்களது செல்போன்களிலேயே பல மொழிகளிலே அந்த வரலாறு உங்களுக்கு படிப்பதற்கு எளிதாக எழுத்துக்களாகவும் ஒலிகளாகவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஒரு முறையாவது படித்து பாருங்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களிடத்திலே அன்பர்களிடத்திலே மிக அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன், ஒரு முறையாவது ஒரு சில சம்பவங்களையாவது நீங்கள் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஆழமாக புரிய வரும் நாம் எங்கே செல்ல வேண்டும், நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும், நாம் யாருக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்று. அந்த இறை தூதருடைய அழைப்பு, மக்காவிலே தான் நபியாக இறை தூதராக தீர்க்கதரிசியாக ஆக்கப்பட்டு 13 காலம் மக்களை அழைக்கிறார்கள். ஒரே இறைவனை வணங்குங்கள், உங்களுக்கு மத்தியிலே சகோதரர்களாக வாழுங்கள், ஏழைகளுக்கு கொடுத்து வாழுங்கள், உறவுகளை சேர்த்து வாழுங்கள், அநியாயம் செய்யாதீர்கள், அராஜகம் செய்யாதீர்கள், பிறரின் சொத்துக்களை அபகரிக்காதீர்கள், நற்குணத்தோடு வாழுங்கள், ஒழுக்கத்தை பேணுங்கள், பெண்களை மதியுங்கள். இதுதான் அவர்களுடைய அழைப்பு பணியின் தாரக மந்திரமாக இருந்தது. ஒரே இறைவனை வணங்குங்கள், மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, ஒழுக்கமாக வாழுங்கள், அன்போடு வாழுங்கள், உறவுகளை சேர்த்து வாழுங்கள், பெண்களை நீங்கள் மதித்து வாழுங்கள். இதுதான் அவர்களது பிரச்சாரம். இன்று மணிக்கணக்காக பேசுவதை போன்றெல்லாம் அவர்கள் பேச மாட்டார்கள். மக்களே, வணக்கத்திற்குரிய இறைவன் படைத்தவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இதை சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி மக்கள் வாழ வேண்டிய ஒழுக்க பண்புகளை, அந்த ஒழுக்க விழுமியங்களை அவர்களுக்கு போதித்தார்கள். 13 ஆண்டு காலம் சில குடும்பத்தை தவிர, சில மக்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் தனது சொந்த சமுதாயத்தை, சொந்த குலத்தை, அதுவும் அந்த அரபு குலத்திலேயே மிக மதிப்பிற்குரிய ஒரு குலத்தைச் சேர்ந்த அந்த மனிதரை, தான் தீர்க்க தரிசி என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் அவரை தனது சமுதாயத்தின் தலைவராக ஏற்றிருந்த அந்த அரபு மக்கள், இந்த பிரச்சாரத்தை செய்ததற்கு பிறகு அவரை அடித்தார்கள், விரட்டினார்கள், காயப்படுத்தினார்கள். சொல்லால் மட்டுமல்ல, உடலாலும் காயப்படுத்தினார்கள். ஒரு நாள் அந்த தீர்க்க தரிசியை பலர் தொடர்ந்து கல்லால் அடித்துக் கொண்டே தெருக்களின் அந்த வீதிகளின் கடைசி வரை கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்போது அந்த தீர்க்க தரிசி இறை தூதர் முஹம்மது நபி அவர்கள், அப்ப அந்த தீர்க்க தரிசி அந்த தெருக்கோடியிலே சென்று அமர்ந்து விடுகிறார். ஒரு 50 வயது உள்ள அந்த மனிதரை தொடர்ந்து பலர் பொடிக்கற்களால் தாக்கிக் கொண்டே வந்தால், உடலெல்லாம் ரத்தம் சிந்தினால் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தனது காலிலே அணிந்திருந்த அந்த காலணியை கழட்டி சுத்தம் செய்து இறைவனை தொழ வேண்டும் என்று தனது காலணியை கழட்ட நினைக்கும் போது காலணியை கழட்ட முடியவில்லை. காரணம், அவர் மேனியிலிருந்து வடிந்த அந்த ரத்தம் அந்த காலணியிலே அப்படியே உறைந்திருந்தது. பிறகு சிரமத்தோடு அதை கழற்றுகின்றார்கள், தொழுகின்றார்கள். அந்த நேரத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், எப்படி இருந்திருக்கும். இறைவனுடைய உதவிக்கும் இறைவனுடைய அருளுக்கும் தகுதியான அந்த இறை தூதர் இப்படிப்பட்ட இன்னல்களை இந்த அரபிய தீபகற்பத்திலே சந்தித்தார்கள். 13 ஆண்டு கால பிரச்சாரத்திற்கு பிறகு ஒரு 100 அல்லது 200 மக்களை தவிர அந்த மக்கா பிரதேசத்திலே யாரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, அவர்களுடைய இந்த நீத பிரச்சாரத்தை, இந்த சகோதரத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இவர் என்ன, அடிமையையும் அரசனையும் சமமாக்குகின்றார், உயர் குலத்தோரையும் தாழ் குலத்தோரையும் சமமாக உட்கார சொல்கிறார். இப்படி அவர்களுடைய அந்த குலப்பெருமை, அவர்களுடைய அந்த தொன்று தொட்டு அவர்கள் கடைபிடித்து வந்த அந்த கலாச்சாரம் அவர்களை இந்த சகோதரத்துவ அழைப்புக்குள் நுழையாமல் தடுத்துக் கொண்டிருந்தது. மூட பழக்க வழக்கங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், சாத்தானின் பெயரால் அவர்கள் செய்யக்கூடிய பல அனாச்சாரங்கள், அநாகரிகங்கள், இவையெல்லாம் முகம்மது நபியின் பிரச்சாரத்தால் தடைபட்டு போய்விடுமே, பகுத்தறிவின் பக்கமல்லவா அழைக்கின்றார், ஒழுக்கத்தின் நாகரிகத்தின் பக்கமல்லவா அழைக்கின்றார் என்று அவருக்கு விரோதிகளாக மாறினார்கள். அவர்கள் மக்காவை துறந்து மதினாவிலே குடியேற வேண்டிய நிர்பந்தமானது. ஏறக்குறைய 450 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த மக்காவிலிருந்து மதினா நகரத்திற்கு நடைப்பயணமாகவே சென்று அந்த மக்காவிலே குடியேறினார். அங்கே குடியேறிய போதுதான் இவருடைய பிரச்சாரம், அந்த தீர்க்க தரிசியினுடைய பிரச்சாரம் பரவ ஆரம்பிக்கிறது. மக்கள் அதை கேட்கிறார்கள், சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள். சிந்தித்தவர்கள் எல்லாம் அதை தன்னுடைய கொள்கையாக, தன்னுடைய வழியாக, மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றார்கள். இப்படியாக ஏறக்குறைய அந்த மதீனா நகரத்திலே 10 ஆண்டுகளுடைய அந்த தொடர் பிரச்சாரத்திற்கு பின்பு மக்களை எல்லாம் மீண்டும் இறையாலயம் இருக்கின்ற அந்த மக்காவிற்கு அழைத்து வருகின்றார்கள். தன்னோடு 160,000 மேற்பட்ட தோழர்களை, எத்தனை தோழர்களை? 160,000 மேற்பட்ட தோழர்களை அழைத்து வருகின்றார்கள். அங்கே அரபா பெருவெளி என்ற ஒரு பெரிய மைதானம் இருக்கும். அந்த மைதானத்திலே நிற்க வைத்து தனது அந்த சமுதாய மக்களுக்கு, தன்னால் உருவாக்கப்பட்ட அந்த மக்களுக்கு, இதற்கு முன்னால் பகைவர்களாக இருந்தார்கள், ஒருவர் ஒருவரை கொள்ளையடித்துக் கொண்டு கொலை செய்து கொண்டு ரத்தம் குடிப்பதிலே வெறிகொண்டவர்களாக இருந்த அந்த மக்களை சகோதரர்களாக, சகோதர உணர்வுள்ளவர்களாக, மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய மக்களாக, மனிதனுடைய வலியை உணரக்கூடிய மக்களாக, மனிதனுடைய பிரச்சனையை பிரச்சனையாக உணரக்கூடிய மக்களாக, மனிதனுக்காக அவனுடைய கடமைகளை, அவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை, உரிமைகளை கொடுக்கக்கூடிய மக்களாக உருவாக்கி அந்த அரபா பெருவெளியிலே நிற்க வைத்து ஒரு பிரச்சாரம், ஒரு பிரசங்கம் நிகழ்த்துகிறார்கள். அந்த பிரசங்கத்தின் ஒரு சுருக்கத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் முன்பு உங்களுக்கு ஓதி காண்பித்தேன் அல்லவா அல் ஹுஜராத் அத்தியாயத்தின் அந்த வசனம். அந்த அடிப்படையிலே அவர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்கள் மக்களே, யா அய்யுஹன்னாஸ், மக்களே நீங்கள் எல்லாம், குல்லுக்கும் மின் ஆதம், ஆதமிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டவர்கள், வா ஆதமு மின் துராப், ஆதமோ மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர். இறைவனின் கட்டளைப்படி வானவ தூதர் ஜிப்ரயீல் இந்த பூமியிலிருந்து மண்ணை எடுத்துக்கொண்டு செல்ல, அந்த குழைத்த மண்ணை கொண்டு இந்த மனித உருவம் அழகாக செய்யப்பட்டு அதிலே இறைவன் தன்னுடைய உயிரை ஊதுகின்றான். ஆதம் அங்கே உயிர் பெற்று எழுகின்றார். பிறகு அவருக்கு ஜோடியாக அவரிலிருந்தே அவருடைய ஜோடியை படைத்துக் கொடுத்தான் ஹவ்வாவை. இருவரையும் சொர்க்கத்திலே தங்க வைத்தான். அந்த இருவரையும் மரியாதை செய்யும்படி வானவர்களுக்கு கட்டளையிட்டான். சொல்லுகின்றார்கள் முஹம்மது நபி, மக்களே நீங்கள் எல்லாம் ஆதமிலிருந்து படைக்கப்பட்டவர்கள், ஆதமோ மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவர். இதில் என்ன தத்துவத்தை சொல்ல வருகிறார்கள் பாருங்கள். லா ஃபத்ல லிஅரபியின் அலா அஜமியின் வலா லிஅஜமியின் அலா அரபியின் வலா லிஅபியத அலா அஸ்வத் வலா லிஅஸ்வத அலா அபியத் இல்லா பித்தக்வா. சொல்கிறார்கள், அரபியர்களுக்கு அரபி அல்லாத மக்களை பார்க்கிலும் தனி மேன்மை இல்லை, தனி சிறப்பு இல்லை. அரபி அல்லாத மக்களுக்கு அரபியர்களின் மீது தனி மேன்மை இல்லை, சிறப்பு இல்லை. வெள்ளையர்களுக்கு கருப்பர் மீது, கருப்பர்களுக்கு வெள்ளையர்கள் மீது தனி மேன்மை இல்லை, சிறப்பு இல்லை. இறை அச்சம் ஒன்றுதான், பக்தி, இறை தக்குவா, இறை நம்பிக்கையும் இறை அச்சமும், அந்த பக்தியோடு வாழக்கூடிய ஒழுக்கமான வாழ்க்கையும் தான் ஒரு மனிதனுடைய மேன்மையை, கண்ணியத்தை, உயர்வை, மதிப்பை நிர்ணயிக்கும். எனவே நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பெருமை பேசிக் கொள்ளாதீர்கள், ஒருவர் ஒருவரை தாழ்த்திக் கொள்ளாதீர்கள். இதுதான் கண்ணியத்திற்குரியவர்களே அந்த சகோதரத்துவம், சத்திய மார்க்கத்தின் அந்த சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவத்தின் அடிப்படையில் தான் சமுதாயம் கட்டமைக்கப்பட வேண்டும். நமக்கு மத்தியில் உள்ள மொழிகளோ, படிப்போ, இனமோ, நமது பிறப்பில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களோ நம்மை வேறுபடுத்திவிடக் கூடாது. திருமறை, குர்ஆன், இறைவேதம் எந்த அளவு இந்த சகோதரத்துவத்தையும் அதன் அடிப்படையிலே நீதத்தையும் வலியுறுத்துகிறது என்றால், மக்கள் ஓர் இறைவனை தேர்ந்தெடுப்பதிலே, படைத்த இறைவனை வணங்குவதிலே அவர்கள் கருத்து வேற்றுமை கொண்டு, அவர்கள் தங்களுடைய மன விருப்பத்தின்படி அவர்கள் சில தெய்வங்களை உருவாக்கி கொண்டு அவர்கள் அந்த தெய்வங்களை வழிபட்டாலும், அவர்களுக்குரிய மத நம்பிக்கை,
அவர்களுக்குரிய அந்த கொள்கை கோட்பாட்டை தேர்ந்தெடுக்கின்ற அந்த உரிமை அவர்களுக்கு இருக்கின்ற அதே நேரத்தில் அந்த உங்களோடு கொள்கையால் அவர்கள் வேறுபட்டார்கள், உங்களோடு சமயத்தால் மார்க்கத்தால் அவர்கள் மாறுபட்டார்கள் என்ற காரணத்தால், அல்லது அப்படி மாறுபட்டுவிட்ட அவர்கள் உங்களோடு துவேஷமாக நடந்து கொள்கிறார்கள், உங்களோடு பகைமையாக நடந்து கொள்கிறார்கள் என்ற காரணத்தால் நீங்கள் உங்களது நீதத்தை உங்களது சகோதரத்துவத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாமா? நீங்கள் பழிவாங்குகின்ற உணர்விலே நீங்கள் இறங்கிவிடலாமா? திருமறை வேதத்தின் வழிகாட்டலையும் இறை தூதர் முஹம்மது நபியினுடைய வழிகாட்டுதலையும் சரியாக கற்று படித்து அதன் அடிப்படையிலே வாழுகின்ற ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லிம் ஒரு காலம் பழிவாங்குகின்ற அந்த உணர்விற்கு உணர்ச்சி வசப்பட மாட்டார், அந்த உணர்விற்கு அவர் அடிமையாக மாட்டார். என் கண்ணியத்திற்குரியவர்களே, திருமறையின் மும்தஹினா என்ற அத்தியாயம் அதனுடைய 8வது வசனம், அந்த இறைமறை வேதம் எப்படி பேசுகிறது பாருங்கள். அந்த வேதத்தை வேதமாக ஏற்றுக்கொண்ட அந்த மக்களை பார்த்து சொல்கின்றது, லா யன்ஹாகுமுல்லாஹ் அனில் லதீன லம் யுகாதிலூகும் ஃபித்தீன் وَلَمْ يُخْرِجُوكُمْ مِنْ دِيَارِكُمْ أَنْ تَبَرُّوهُمْ وَتُقْسِطُوا إِلَيْهِمْ إِنَّ اللَّهَ يُحِبُّ الْمُقْسِطِينَ.
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த நல்ல நோக்கத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த நல்ல சந்திப்பிலே இந்த நல்ல சிந்தனைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு, யார் நமக்கு மாற்றமான முறையிலே குழப்பம் செய்கின்ற முறையிலே நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் இந்த தெளிவை கொடுக்க வேண்டும் என்ற அந்த நன்னோக்கிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆகவே நீங்கள் இதை புரிந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த வசனம் சொல்வதை பாருங்கள், உங்களோடு யார் யுத்தம் செய்யவில்லையோ, உங்களோடு யார் சண்டை செய்யவில்லையோ, உங்களது மார்க்கத்தை ஏற்று நீங்கள் பின்பற்றி நடக்கின்ற விஷயத்தில் உங்களுக்கு யார் உங்களை இம்சிக்கவில்லையோ, உங்களோடு அதற்காக யுத்தம் செய்யவில்லையோ, நீங்கள் பிறந்து வளர்ந்த உங்களது ஊரிலிருந்து தேசத்திலிருந்து உங்களை துவம்சம் செய்து உங்களை வெளியாக்கவில்லையோ, அப்படிப்பட்ட அந்த மக்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் இறைவனுடைய கட்டளை. இறைவன் நிச்சயமாக அந்த அல்லாஹ் நீதவான்களைத்தான் விரும்புகிறான், நீதமாக நடந்து கொள்பவர்களைத்தான் விரும்புகிறான். இந்த ஒரு சின்ன வசனத்தை சிந்தித்து பாருங்கள், யார் உங்களோடு சண்டை செய்து யுத்தத்தை ஆரம்பித்து உங்களை இம்சித்து உங்கள் மீது அநியாயம் செய்து நீங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகின்ற ஊரிலிருந்து உங்களை வெளியேற்றாமல் உங்களோடு அவர்கள் இருக்கிறார்களோ, அவர்கள் வேறு கொள்கையில் இருக்கலாம், வேறு ஒரு இறை வழிபாட்டு சிந்தனையிலே அவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் உங்களுக்கு தொந்தரவு தரவில்லை, அப்படிப்பட்ட அந்த மக்களோடு நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், நீங்கள் நீதவான்களாக இருப்பதைத்தான் அல்லாஹ் நேசிக்கின்றான். ஒரு சில நேரம் ஏற்பட்டது சகோதரர்களே, மக்காவிலே அந்த முஸ்லிம்கள் வசித்த போது மக்கா வாசிகளும் சரி, சுற்றி இருந்த சில கிராமத்து மக்களும் சரி, இந்த மைனாரிட்டி சிறுபான்மையாக இருந்த அந்த முஸ்லிம்களை கடுமையாக இம்சித்தார்கள். சாதாரணமான வேதனை அல்ல, சுடு மணலிலே படுக்க வைத்து பாறைகளை நெஞ்சிலே சுமத்தி சாட்டைகளால் அடித்தார்கள். எப்படி இருந்திருக்கும்? நெருப்பு கங்குகளை விரித்து வைத்து அதன் மீது படுக்க வைத்தார்கள். எப்படி இருந்திருக்கும்? இரண்டு கால்களை இரண்டு ஒட்டகங்களிலே கட்டி அதை இருவேறு கோணங்களிலே அவர்கள் விரட்டினார்கள். மனிதன் இருகூறாக பிரிந்தார், படுகொலை செய்தார்கள். இப்படிப்பட்ட கடுமையான துன்பங்களை எல்லாம் இந்த மார்க்கத்தின் முதல் மக்கள் சந்தித்தார்கள். இந்த சிறுபான்மையாக இருந்த மக்கள் 23 ஆண்டு கால பிரச்சாரத்திற்கு பின்பு, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், முக்கியமான விஷயம். எப்படிங்க? முதலாவதாக சிறுபான்மையினராக இருந்தார்கள், சிறு வர்க்கமாக இருந்தார்கள். 23 ஆண்டு கால பிரச்சாரத்திற்கு பின்பு இவர்கள் பெரும்பான்மையினராக மாறிவிட்டார்கள், மெஜாரிட்டியாக மாறிவிட்டார்கள். சிலை வழிபாடு செய்து கொண்டிருந்த வேறு மத கொள்கையிலே இருந்த அந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் இந்த அரேபிய தீபகற்பத்திலே சிறுபான்மையினராக மாறிவிட்டார்கள். எப்படி மாறுகிறது? முதலாவதாக அவர்கள் பெரும்பான்மையினராக, இவர்கள் சிறுபான்மையினராக இருந்தார்கள். சில காலங்களிலே 23 ஆண்டு கால தொடர் பிரச்சாரத்திற்கு பின்பு இஸ்லாமியர்கள் இறை கொள்கையை ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள் பெரும்பான்மையினராக மாறிவிட்டார்கள், அவர்கள் சிறுபான்மையினராக மாறினார்கள். அப்போது சில மக்கள் விரும்பினார்கள், நம்முடைய பழைய பழியை தீர்த்துக் கொள்வோமா? மனிதன் சாதாரணமாக எண்ணக்கூடிய ஒன்று, பழைய பழியை, பழைய அந்த கோபத்தை கொஞ்சம் தணித்துக் கொள்வோமா என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் நினைத்த அதே சமயத்திலே நமக்கு மேல் இருக்கின்ற அந்த இறைவன், இறை வேதத்தை கொண்டு, இறை தூதரை கொண்டு வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவன், தனக்கு கட்டுப்படுகின்ற, தனது வேத வசனங்களுக்கு கட்டுப்படுகின்ற அந்த மக்களுக்காக இறக்கிய வசனம் பாருங்கள், அல் மாயிதா என்ற அத்தியாயத்தினுடைய 2வது வசனம். மிக ஆழமான வசனம், மிக எச்சரிக்கையான வசனம், மிக கோபத்தோடு இறைவன் பேசுகின்ற வசனம். சொல்கிறான், ஒலா எஜிரி மன்னக்கும்
ஷனஆனு கௌமின் அன் சத்தூக்கும் அனில் மஸ்ஜிதில் ஹராமி அன் தஅதது வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான் வத்தக்குல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப்.
அவ்வளவு கோபமாக பேசுகின்றான் இறைவன். கண்டிக்கின்ற இடம், மனிதர்களை சீர்திருத்துகின்ற இடம், கோபம், பொறாமை, காழ்ப்புணர்ச்சிகளை அடியோடு கிள்ளி எறிகின்ற தருணம் அது. ஆகவேதான் ஒரு முஸ்லிம் இஸ்லாமை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டவன், இறைவனை படைத்தவனாக, இறை தூதரை தனது வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட ஒருவன் காழ்ப்புணர்ச்சி உடையவனாக, பழிவாங்கும் வெறி உடையவனாக இருக்க முடியாது. அது மிருகத்தின் குணமாக இருக்கும். இறைவன் சொல்கின்றான், என்ன சொல்கிறான்? மனிதர்களே, நீங்கள் இறையாலயம் காபாவை தரிசிப்பதிலிருந்து உங்களை தடுத்துக் கொண்டிருந்தார்களே அந்த மக்கள். அப்போது அந்த இறையாலயம் அந்த மக்களுடைய கட்டுப்பாட்டிலே இருந்தது. உங்களை இறையாலயம் அந்த காபா இறை இல்லத்தை தரிசிக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் இன்னும் உங்களுக்கு பல வகையான தொந்தரவுகளை, துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்த அந்த மக்கள், அவர்கள் மீது உங்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு, அவர்கள் மீது அநியாயம் செய்ய உங்களை தூண்டிவிட வேண்டாம். ஒரு கூட்டத்தின் மீது போர் தொடுப்பதற்கு, அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடுவதற்கு ஒரு காரணம் இருக்க முடியும் என்றால், இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த இறையாலயத்திலே இறைவனை வணங்க விடாமல் தடுத்ததை விட வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? அப்படி வணங்கிய மக்களை கொன்று குவித்ததை விட வேறு ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? ஒரு மனிதனிடத்திலே பகைமை காட்டி, கவனமாக கேளுங்கள், ஒரு மனிதனிடத்திலே பகைமை காட்டி அவனிடத்திலே பழி தீர்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்றால், இதை விட ஒரு காரணம் இருக்க முடியுமா? பொதுவான இறையாலயம், இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இறையாலயம், அந்த இறையாலயத்தில் இறைவனை வணங்க விடாமல் தடுத்து அப்படி வணங்க சென்றால் அவர்களை கொன்று குவித்ததை விட வேறு ஒரு காரணம் இருக்க முடியுமா? சொல்கிறான் இறைவன் படைத்தவன், அதற்காகவும் நீங்கள் அவர்களிடத்திலே பழி தீர்க்க கூடாது. அவர்கள் மீது நீங்கள் வரம்பு மீறக்கூடாது. நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இறைவனை. இறைவன் தண்டனையிலே மிக கடுமையானவன். நீதமாக நடந்து கொள்ளுங்கள். தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மைக்கு வழிவகுங்கள், இறையச்சத்திற்கு வழிவகுங்கள், பிறருக்கு உபகாரம் செய்வதற்கு வழிவகுங்கள். அநியாயத்திற்கு நீங்கள் வழிவகுக்காதீர்கள், அநியாயத்திற்கு நீங்கள் துணை போகாதீர்கள். எவ்வளவு அழுத்தமான கட்டளை பாருங்கள். எப்படி உருவாக்கினார்கள் தெரியுமா முஹம்மது நபி இந்த சமுதாயத்தை? பொதுவாக மனிதர்கள் என்ற அடிப்படையிலே அந்த முதல் மக்களிடத்திலும் சில கோப தாபங்கள் இருந்த போது, இறை வசனத்தின் வழிகாட்டுதல், முஹம்மது நபியின் அந்த யதார்த்த சம்பவங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய வழிகாட்டுதல்களால் சீர்திருத்திக் கொண்டே இருந்தார்கள். உபதேசங்களை அள்ளி மக்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தின் இந்த சகோதரத்துவத்தின் அடிப்படை என்ன தெரியுமா என் கண்ணியத்திற்குரியவர்களே? இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நன்றாக புரிந்துவிடும், இஸ்லாம் ஒரு காலம் வன்முறையை ஏவாது, தீவிரவாதத்தை தூண்டாது, சகோதரத்துவத்தை கலைக்கும்படியாக, சகோதரத்துவத்தை, சமுதாயத்தின் ஒற்றுமையை அகற்றும்படியான எந்த ஒரு காரணையும் இஸ்லாமிய சமுதாயத்திலே, சமூகத்திலே, மார்க்கத்திலே இருக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்ப நீங்க கேட்கலாம், எங்கேயாவது சில இடங்களில் இப்படி கேள்விப்படுகின்றோமே, கண்ணியத்திற்குரியவர்களே, அரசியலுக்கு மத சாயத்தை பூர்த்தி, அரசியலுக்கு மதத்தின் போர்வையை போர்த்தி, அரசியலுக்காக மதத்தை தங்களின் மன இச்சைகளுக்கு ஏற்ப வளைக்கின்ற அந்த மக்களின் செயல்தானே தவிர இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்று உலகளாவிய அளவிலே பெரும்பான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்களின் அந்த வாழ்க்கையை பாருங்கள். அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழுகின்றீர்களே, உங்களது வாழ்க்கையை பாருங்கள். உலகத்திலேயே இஸ்லாமை கடுமையாக பின்பற்றுகின்ற ஒரு நாடு என்று சவுதி அரேபியாவை சொல்லுவார்கள். இஸ்லாமை கொள்கையாகவும் அரசியலாகவும் அரசாங்கமாகவும் சமுதாயமாகவும் கலாச்சாரமாகவும் பின்பற்றுகின்ற ஒரு நாடு சவுதி அரேபிய நாடு. இன்று உலகத்திலே ஐரோப்பியர்களாக இருக்கட்டும் அல்லது ஆசியர்களாக இருக்கட்டும், இன்னும் எந்த கண்டத்தைச் சேர்ந்த எந்த மக்களாக இருக்கட்டும், எந்த மொழியையோ எந்த இனத்தையோ எந்த சமயத்தையோ பின்பற்றுகின்ற மக்களாக இருக்கட்டும், அவர்கள் நிம்மதியாக பாதுகாப்பாக தங்களுடைய உடல், பொருள், உயிர், கற்பு, தங்களுடைய சொத்து சுகம் அனைத்திற்கும் பாதுகாப்பாக வாழ்கின்றார்கள் என்று ஒரு நாடு இருக்குமே ஆனால் அது சவுதி அரேபியாவை தவிர வேறு நாடு இருக்கார். நீங்கள் உங்களுடைய பெண்களோடு இரவின் நடுநிசையில் கூட நீங்கள் தனியாக பயணம் செய்யலாம். உங்களுடைய பை நிறைய தங்க கட்டிகளோடு நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். உங்களுடைய காரை திறந்த நிலையில் நீங்கள் விட்டுவிட்டு செல்லலாம். உங்களுடைய வீடுகளுக்கு செக்யூரிட்டி தேவை கிடையாது. உங்களுடைய வீடுகளுக்கு செக்யூரிட்டி கேமராக்கள் தேவை கிடையாது. கோடிக்கணக்கிலே பணங்கள் உள்ள பேங்குகளுக்கு செக்யூரிட்டி கேமராக்கள் இல்லை, செக்யூரிட்டிகள் இல்லை. எப்படிப்பட்ட பாதுகாப்பு மனிதர்களுக்கு அங்கே, எப்படிப்பட்ட சம உரிமை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, உயிர்களுக்கு பாதுகாப்பு, உடைமைகளுக்கு பாதுகாப்பு. ஏன் இஸ்லாம் உருவாக்கிய சமுதாயத்தின் அடிப்படையிலே வாழுகின்ற ஒரு சமுதாயத்தை அவர்கள் உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல அரபு நாடுகளே வாழக்கூடிய மக்களையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். அங்கே உங்களது உறவினர்களோ அல்லது நீங்களோ இதற்கு முன்பு அங்கே வாழ்ந்தும் இருக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இறைவனுடைய அடிப்படை சொல்லுகின்றான், உங்களுக்கு பிற சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய கோபம், அவர்கள் உங்களை இம்சித்தார்கள், தொந்தரவு செய்தார்கள் என்பதற்காக கூட நீங்கள் அவர்கள் மீது அநியாயம் செய்யக்கூடாது, அவர்களுக்கு எதிராக சதி செய்யக்கூடாது. இது இறைவனுடைய கோட்பாடு, இறைவனுடைய அந்த சட்டம், இறைவனுடைய வழிகாட்டுதல். இறை தூதர் முஹம்மது நபி சொல்லுகின்றார்கள் பாருங்கள், சகோதரத்துவம் இன்பமான வாழ்க்கைக்கு அவர்கள் வழிகாட்டுகின்ற வழிகாட்டுதல், சகோதரத்துவமான, ஒற்றுமையான, பாசமான, நேர்மையான, நீதமான, ஒரு பரஸ்பர அன்புடைய ஒரு சமுதாயத்திற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் சொல்லுகின்றார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. இறை தூதர் சொல்கிறார் பாருங்கள், அந்த தீர்க்க தரிசி சொல்கிறார் பாருங்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அகீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. நீ உனக்கு எதை விரும்புவாயோ, உங்களது மனதுக்குள் நீங்கள் சொல்லி சொல்லிக் கொள்ளுங்கள், நீ உனக்கு எதை விரும்புவாயோ அதை உனது சகோதரனுக்கு, அதாவது சக மனிதனுக்கு. சக மனிதர்களை எப்போதுமே சகோதரர்கள் என்று பேசினார்கள் இறைத்துதர் முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம். எப்படி பேசினார்கள்? சக மனிதர்களை எப்போதும் சகோதரர்கள் என்றே பேசினார்கள். சொன்னார்கள், நீ உனக்கு எதை விரும்புவாயோ, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அகீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. நீங்கள் நீ உனக்கு விரும்புவதை நீ உனக்கு விரும்புவதை உனது சகோதரனுக்கு விரும்பாதவரை, இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை அடியானாக, இறைவனை நம்பிக்கை கொண்டவனாக நீ ஆக முடியாது. நீ இரவெல்லாம் வணங்கினாலும் சரி, இறை வழிபாட்டுக்காக உன்னை அர்ப்பணித்தாலும் சரி, நீ என்ன செய்தாலும் சரி, தலைகீழாக நின்று வணங்கினாலும் சரி, காலத்தை எல்லாம் இறைவனுக்காக நீ கொடுக்கின்றேன் என்று நீ கூப்பாடு போட்டாலும் சரி, உனக்கு விரும்புவதை உனது சகோதரனுக்கு விரும்பாதவரை, உனக்கு எது பிடிக்குமோ அதை உனது சகோதரனுக்கு நீ தேர்ந்தெடுக்காதவரை, நீ இறைவனுக்கு உகந்த அடியானாக ஆகவே முடியாது. அடிப்படையை ஆழமாக அமைத்தார்கள். சொன்னார்கள் மேலும், அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதே. உன்னுடைய கரத்தால், உன்னுடைய நாவால் நீ பிறருக்கு தீங்கு செய்தால் நீ முஸ்லீமே அல்ல. உனது சொல்லால், உனது செயலால் எதுவரை பிற மக்களுக்கு நீ பாதுகாப்பை தரமாட்டாயோ, அந்த மக்களுடைய கண்ணியத்தில் நீ விளையாடாமல் அவர்களை மரியாதையாக நடத்துவாயோ, அப்போதுதான் நீ ஒரு முஸ்லீமாகவே ஆக முடியும். ஒரு முஸ்லீம் என்றால் ஏதோ தொப்பி போட்டுக்கிட்டாங்க, பெரிய ஜிப்பா போட்டுக்கிட்டாங்க, முஸ்லீம் ஆயிடலாமா? அவருடைய ஒழுக்கம் அங்கே நிறுக்கப்படும். மனித உறவுகளோடு உள்ள அவருடைய அந்த பண்பாடுகள் இறைவனுக்கு முன்னால் நிறுக்கப்படும். இங்கே பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, ஒரு சமயம் முகமது நபி அவர்கள் மஸ்ஜிதிலே மக்களோடு பேசிக் கொண்டிருந்த போது சில பேர் வருகிறார்கள், சொல்கிறார்கள், இறை தூதரே, எங்களது வீட்டுக்கு அருகிலே ஒரு பெண் இருக்கிறாள், எங்களது வீட்டுக்கு அருகில் ஒரு பெண் இருக்கிறார், அவர் வணக்க வழிபாடுகளிலே ரொம்பவும் ஒரு ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறார், ஆனால் தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு தருகிறார். என்ன கேட்கிறார்கள்? இறை வணக்கம், இறை வழிபாடு, இரவு வணக்கங்கள், நோன்பு, தொழுகை, இப்படி எல்லாவற்றிலும் ஈடுபாடு கொண்ட அந்த பெண்மணி, ஆனால் அந்த பெண்மணியினுடைய நட்பு, அந்த பெண்மணியினுடைய பழக்கம் அண்டை வீட்டார்களோடு அழகாக இல்லை, அவர்களுக்கு தொந்தரவு தருகிறார். முகமது நபி என்ன சொல்லி இருப்பார்கள்? சரி பரவாயில்ல, தொழுகிற பெண்மணி தானே, நோன்பு வைக்கிற பெண்மணி தானே, பரவாயில்ல, இறைவன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், பரவாயில்ல சொன்னார்களா? அதான் தொழுகிறாங்கல்ல சரியா போயிடும் எல்லாமே, நோன்பு வைக்கிறாங்கல்ல சரியா போயிடும் எல்லாமே, சொன்னாங்களா? எங்க தொழுகிறவங்களை போய், நோன்பு வைக்கிறவங்களை போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்னிடத்துல வந்தீங்க என்று கடிந்து கொண்டார்களா? என்ன சொன்னார்கள், என்ன சொல்லி இருப்பார்கள்? சொன்னார்கள், லா கைர ஃபீஹா ஹிய ஃபின்னார், அவளில் எந்த நன்மையும் இல்லை, அவள் நரகத்தில் நுழைவாள். என்ன வார்த்தை சொன்னார்கள்? அவளில் எந்த நன்மையும் இல்லை. என்ன நன்மை இருக்கிறது? தொழுது வணங்கி நின்று பசியாக இருந்து நோன்பு நோற்று என்ன பலன்? ஹிய ஃபின்னார், அவள் நரகத்திற்கு செல்வாள். மனித மக்களோடு, சக மக்களோடு, சக ஜனங்களோடு, தன்னை சுற்றி உள்ள சமூகத்தோடு எப்படி ஒருவர் வாழ வேண்டும் என்பதற்குண்டான வழிகாட்டுதலை சொல்கிறார்கள் பாருங்கள். இது மட்டுமா, இன்னும் கொஞ்சம் மேலே சென்று பாருங்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே மாடுகளை மாடுகளோடு சண்டையிட வைப்பது, ஆடுகளை ஆடுகளோடு சண்டையிட வைப்பது, சேவல்களை சேவல்களோடு சண்டையிட வைப்பது, மனிதன் குறி பழகுவதற்காக உயிரினங்களை கட்டி போட்டு குறி பழகுவது, இப்படி மிருகங்களை இம்சிப்பதையெல்லாம் கடுமையாக கண்டித்தார்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே எந்த ஒரு சமுதாய சீர்திருத்தவாதியும் செய்யாத சீர்திருத்தத்தை இறைத்தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களின் இனிமையான இன்பமான சுகமான மதுரமான நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலுக்காக அத்தனையும் இறைவனுடைய கட்டளையாக ஆக்கி சொல்லி காட்டினார்கள். விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் விட்டுவிட்டால் பரவாயில்லை என்று கிடையாது. இதை செய்தால் தான் உனக்கு சொர்க்கம், இதை செய்யவில்லை என்றால் உனக்கு நரக தண்டனை இருக்கிறது என்று ஆழமாக அழுத்தமாக எச்சரிக்கை செய்து சொன்னார்கள். அதுதான் முடிவு சகோதரர்களே, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சொன்னார்கள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு உயிரினங்களை பற்றி அறிவுரை செய்து கொண்டிருந்த போது, உயிரினங்களை எப்படி பேண வேண்டும் என்ற அந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்த போது, அப்ப உயிரினங்களை பேண்றதுக்கே இவ்வளவு ஒழுக்கத்தை சொன்னார்கள் என்றால் சகோதரத்துவத்திற்கு என்ன சொல்லி இருப்பார்கள், மனிதர்கள் மனிதனை மதிப்பதற்கு என்ன சொல்லி இருப்பார்கள், யோசித்து பாருங்கள். என்ன சொன்னார்கள், முந்தைய சமுதாயத்திலே ஒரு பெண்மணி இருந்தால், முந்திய காலத்தில் ஒரு பெண் இருந்தால், அந்த பெண் இறைவனை நம்பிக்கை கொண்ட, இறைவனை ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல தொழுகை நோன்புடைய ஒரு பெண்மணியாக இருந்தால், ஆனால் தனது வீட்டிலே அவள் வளர்த்த அந்த பூனையை, தனது வீட்டில் கேக்குறீங்களாமா, வீட்டில் என்ன வளர்த்தாங்க, என்ன வளர்த்தாங்க, பூனையை வளர்த்தாங்க. எல்லாருக்கும் பூனைனா பிடிக்குமா இல்லையா? சில பேர் பயப்படுவாங்க, சில பேர் ரொம்ப, சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பயப்படுறவங்களுக்கு கூட பூனை பிடிக்கும். அந்த வீட்டில் வளர்த்து வந்த அந்த பூனையை திடீரென்று ஒரு நாள் கட்டி போட்டு விட்டார். இவளும் அந்த கட்டி போட்ட அந்த பூனைக்கு உணவு கொடுக்கவில்லை, அந்த பூனையை அவிழ்த்து விட்டு அதுவாக தனது உணவை தேடிக்கொள்ளவும் விடவில்லை. செஞ்ச செயல் என்ன, ஒரு பூனையை வீட்டிலே தடுத்து வைத்து விட்டாள். போட்ட அடிக்கல, குத்தல, கட்டி போட்டாங்க, சாப்பாடு கொடுக்கல, வெளியே போக விடல. ஆனா இந்த அம்மாவோ ரொம்ப பெரிய பக்திமான், ஒரே இபாதத்து தொழுக அப்படின்னு இருக்கிற பெண். அந்த பூனை அதே நிலையிலே இறந்து விட்டது. ஏதோ முகமது நபி கதை சொல்பவர்கள் என்று எண்ணிவிடாதீர்கள். நடந்த சம்பவத்தை தவிர, உண்மையை தவிர எதையும் பேச மாட்டார்கள். அவர்கள் வாழ்நாளிலே ஒரு முறை கூட அவர்கள் பொய்யுறுத்தியது கிடையாது. உண்மையை தவிர அவர்கள் எதையும் பேசியது கிடையாது. இந்த சம்பவத்தை இறைவன் அவர்களுக்கு அறிவிக்கின்றான். இறை தூதர் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார்கள். காரணம், முந்திய காலத்திலே முந்திய சமுதாய மக்களிடத்திலே நடந்த சம்பவம் இது. சொன்னார்கள் முஹம்மது நபி அவர்கள், இந்த ஒரு பூனையை அநியாயமாக கொன்ற காரணத்தால் இறைவன் இந்த பெண்மணியை நாளை மறுமையிலே நரகத்திலே தண்டிப்பான். யோசித்து பார்த்தீர்களா, ஒரு பூனையின் உயிரை கொள்வதில் கூட இறைவனுடைய மறுமையின் விசாரணை இருக்கிறது என்ற அச்சத்தை, எச்சரிக்கையை கொடுத்தார்கள் இறைத்தூதர். அப்படி என்றால் மனிதர்கள் மனிதர்களை கொல்ல முடியுமா? குர்ஆனுடைய சட்டங்களை படித்து பாருங்கள். வலா தக்குலு நஃப்ஸ் அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். மனிதன் உயிர்களை இறைவன் புனிதமாக்கி வைத்திருக்கிறான், அதற்குரிய உரிமை இல்லாமல் சட்டம் இல்லாமல் கொல்லாதீர்கள். எவ்வளவு அழுத்தமான கட்டளை சொன்னார்கள் இறைத்தூதர். எப்போது முஸ்லிம்களுடைய ஆட்சி மெஜாரிட்டியாக ஆனதோ, அரேபிய தீபகற்பம் இஸ்லாமிய மதத்தின் மார்க்கத்தின் அடிப்படையிலே அரசாங்கம் அமைக்கப்பட்ட ஒரு நாடுகளாக மாறியதோ, அப்போது மத சுதந்திரமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அரேபிய தீபகற்பத்தின் அந்த மக்கா, மதீனா, அதை சுற்றியுள்ள பிரதேசங்களை தவிர மற்ற இடங்களிலே மாற்று மத சமயத்தவர்கள் முழு உரிமையோடு தங்களுடைய கொள்கைகளை கடைபிடித்து தங்களுடைய சமயத்தோடு அவர்கள் வாழலாம், நாங்கள் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் தரமாட்டோம், அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்போம். எப்படி பாதுகாப்பு அளிப்போம்? ஏதோ சும்மா சடங்கு சம்பிரதாயத்திற்கா? அப்போது பெரும்பான்மையாக இருந்த அந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு இறை தூதர் வழிகாட்டுகின்றார்கள். பாருங்கள், மன் கத்தல ஜிம்மியன் அவ் முஆஹதன் அவ் முஸ்தமினன் லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னா. முஸ்லிம்களின் சமுதாயத்திற்கு மத்தியிலே, முஸ்லிம் நாட்டிலே வாழுகின்ற ஒரு முஸ்லிம் அல்லாதவரை ஒருவன் கொன்றால் அவன் சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. எப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை கட்டமைக்கின்றார்கள்! இஸ்லாமியில் இரண்டு விதமான சகோதரத்துவம். ஒன்று, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒருவர் மற்றவருக்கு மத்தியிலே கடைபிடிக்க வேண்டிய சகோதரத்துவம். இது மிகவும் ஆழமான, அழுத்தமான ஒரு சகோதரத்துவம். இதற்கு பிறகு ஏனைய மனிதர்களோடு, மனித குலத்தோடு, தன்னோடு மார்க்கத்தால், சமயத்தால், கொள்கையால் வேறுபட்டாலும் மனிதன் என்ற அடிப்படையிலே ஒரே சமுதாயமாக வாழுகின்ற அந்த பிற மக்களோடு கடைபிடிக்க வேண்டிய அந்த சகோதரத்துவ சமய சமுதாய ஒழுக்கங்கள். இறை தூதர் இதற்கு மிகப்பெரிய பயிற்சி கொடுத்தார்கள் தங்களுடைய தோழர்களுக்கு. அப்படித்தான் வாழ்ந்தார்கள் அந்த தோழர்கள், இறை தூதருடைய அந்த பயிற்சியை பெற்ற அந்த தோழர்கள். இன்று கூட தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்ற உங்களுக்கு தெரியும், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அந்த இறைவனுக்கு. உலகிலே வேறு எந்த இடத்திலே எப்படி இருந்தாலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வோடு, நட்போடு, கொடுக்கல் வாங்கலோடு, நன்னம்பிக்கையோடு, நல்ல மதிப்போடு ஒருவர் மற்றவரின் சுக துக்கங்களிலே, இன்ப துன்பங்களிலே கலந்து பங்கெடுத்து பரஸ்பர உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். நம்முடைய மூத்தவர்களும், நம்முடைய பெற்றோர், நம்முடைய பாட்டன் பூட்டன் எப்படி வாழ்ந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இது ஏதோ ஒரு இயற்கையாக, யதார்த்தமாக அவர்கள் அப்படி இருந்தார்கள் என்பதல்ல, அவர்களுடைய மார்க்கம் அவர்களை அப்படி பண்படுத்தி வைத்திருந்தது. அவர்களுடைய கொள்கை, அவர்களது நம்பிக்கை அவர்களை அப்படி பண்படுத்தி வைத்திருந்தது. அதை படித்திருந்தார்கள் நமது தமிழ்நாட்டு நம்முடைய முன்னோர்கள். அதை அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக நாம் உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கின்ற நாம் நம்முடைய அந்த பரஸ்பர அன்பை, நட்பை, உறவை பாதுகாக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு அந்நிய மார்க்கமாக நீங்கள் பார்க்காதீர்கள். முஸ்லிம்களை அந்நியர்களாக பார்க்காதீர்கள். அவர்கள் கண்டிப்பாக உங்களை அப்படி பார்க்கவே மாட்டார்கள். நமக்கு மத்தியில் உள்ள வேற்றுமைகளை இறைவனுடைய இந்த சத்திய மார்க்கம் கலைந்து சகோதரர்களாக வாழச் சொல்கிறது. இறை தூதருடைய அந்த வாழ்க்கை கலை அப்படித்தான் நமக்கு வாழச் சொல்கிறது. இறை தூதரிடத்திலே கேட்கப்படுகிறது, இறை நம்பிக்கையின் உச்சம் என்ன? இறைவனுக்கு பிடித்தமான செயல் என்ன? இறைவனுக்கு பிடித்தமான, ஓப்பான, விருப்பமான செயல் என்ன என்று என்ன சொல்லி இருப்பார்கள்? முதலாவதாக என்ன சொன்னார்கள்? அஃஷுஸ்ஸலாம் வ அத்இமுத்தாம் வ ஸல்லு பில்லைலி வ அன்னாஸு நியாம். உங்களுக்கு மத்தியிலே சலாம் சொல்வதை பரப்புங்கள். யாரை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான ஏதோ ஒரு அரபு மந்திரம் நினைச்சுக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் ஒருவர் ஒருவரை பார்க்கும் பொழுது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் உங்கள் மீது நிலவட்டும் என்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனை வார்த்தனைகள். இதை நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சொல்லலாம். கல்யாணத்திலே சொல்லலாம், ஒரு இறப்பிலே சொல்லலாம், காலையிலே சொல்லலாம், மாலையிலே சொல்லலாம், நீங்கள் சந்தோஷத்திலே சொல்லலாம், நஷ்டத்திலே சொல்லலாம், லாபத்திலே, எல்லா நேரங்களுக்கும் பொதுவான இறைவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இதை மக்களுக்கு மத்தியிலே பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள். இதை மக்களுக்கு மத்தியிலே ஒருவரை பார்க்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்களுக்காக இறைவனிடத்திலே பிரார்த்திக்க கூடியவன், என்னால் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. பாருங்கள், ஒருவரை சந்திக்கும் போது சகோதரத்துவத்தின் அஸ்திவாரத்தை அவர்கள் கட்டமைத்தார்கள். மேலும் சொன்னார்கள், உனது சகோதரனை உன்னை பார்ப்பவரை இன்முகத்தோடு சிரித்த முகத்தோடு ஸ்மைல் பண்ணி நீ சந்திப்பாயாக, அது இறைவனுக்காக நீ செய்கின்ற தர்மம் என்று சொன்னார்கள். எப்படிங்க, முகத்தை இறுக்கமா வச்சுக்கிட்டு பார்க்காதீங்க, கோபமா வச்சுக்கிட்டு பார்க்காதீங்க, விருப்பா பார்க்காதீங்க. இங்கே அல்ஹம்துலில்லாஹ் அந்த பழக்கங்கள் எல்லாம் பல மக்கள்கிட்ட இருக்கிறத பாக்குறோம். தமிழ்நாட்டில் போயிட்டு சில இடங்கள்ல இப்படி சிரிச்சுங்க வச்சுங்க, ஏன் என்ன பத்தி சிரிச்ச, என்னாச்சு உனக்கு, நான் என்ன செஞ்சேன், ஏன்னா அந்த மக்கள் பழகலை. நம்ம ஊர்ல திடீர்னு பழகாதவங்களை பார்த்து சிரிச்சுங்கன்னு வச்சுங்களேன், என்னடா அது நம்மளை பார்த்து சிரிக்கிறானே, ஏதோ வில்லங்கமான பார்ட்டியா இருப்பானோ, ஏதாவது செய்ய போறானோ, என்ன செய்ய போறான்னு தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கு காலத்தின் மக்களுடைய நிலைமை மாறி இருக்கிறது. நீங்கள் பிறரை பார்த்து சிரிப்பது இறைவனுக்கு நீங்கள் செய்கின்ற தர்மம். என்ன அழகான போதனை பாருங்கள். நீங்கள் சலாம் சொல்லுங்கள் பிறரை பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்கு தொந்தரவு தரமாட்டேன், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதிலே அவ்வளவு அர்த்தம் இருக்கிறது. அதற்கு பிறகு ரஹ்மத்துல்லா, இறைவனுடைய அருள், ஓ பரக்காத்துஹு, இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் உன் மீது நிலவட்டும். மனிதன் மனுஷனுக்கு என்னங்க ஆசீர்வாதம் பண்ண முடியும், நல்லா வாழ்வாயாக நம்ம கையிலேயா இருக்குது. இறைவன் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பானாக. எப்படி செய்யணும், இறைவனிடத்திலே கேட்க வேண்டும், மனிதர்களுக்காக, நமக்காக, எல்லோருக்காக. சரி, அடுத்து என்ன சொன்னார்கள், வஅத்இமுத்தஆம், பசித்தவருக்கு உணவளியுங்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள். அதற்கு பிறகு மூன்றாவதாக சொன்னார்கள், இரவிலே இறைவனுக்காக வழிபாடு செய்யுங்கள் என்று. பொதுவா மக்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, சாதாரணமான மக்களா இருந்தா இறை வழிபாட்டை முற்படுத்தி இருப்பார்கள், மக்களின் உரிமைகளை பிற்படுத்தி இருப்பார்கள். இறைவனுடைய இறை தூதர், இனிய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய இறை தூதர், சகோதரத்துவத்தின் அடிப்படையை கட்டமைக்கக்கூடிய தூதர், அவர் சொல்கிறார்கள், மக்களோடு பரஸ்பர அன்போடு வாழ்வதற்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அவர்களுக்கு உணவளியுங்கள், நீங்கள் இரவிலே நின்று இறை வழிபாடு செய்யுங்கள். அத்தோடு விட்டு விட்டார்களா, சொன்னார்கள், உங்களுக்கு இறை நம்பிக்கை முழுமையாக கிடைக்க வேண்டுமா, இறைவனோடு உங்களுக்கு ஆழமான நெருக்கமான உறவு ஏற்பட வேண்டுமா, அண்டை வீட்டார் பசித்திருக்க நீங்கள் வயிறார சாப்பிட்டு விட்டு இரவு கழிக்காதீர்கள், உங்களுடைய உணவில் அவர்களையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு கலாச்சாரம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் 10 வருஷம் ஆனாலும் யாருன்னு தெரியாம இருக்கிறாங்க, 10 வருஷம் ஆனா கூட பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாத அளவுக்கு காலத்திலே மக்கள் வேற்றுமை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேற்றுமைகளை களைய சொல்லுகிறார்கள் இறை தூதர். சொன்னார்கள், உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நீ தீங்கு தந்தால் உன்னுடைய இறை நம்பிக்கை பறிபோகிவிடும். யாருக்குங்க, உன்னுடைய அண்டை வீட்டாருக்கு நீ தீங்கு தந்தால் உன்னுடைய இறை நம்பிக்கை பறிபோகிவிடும். ஒவ்வொரு ஒழுக்கத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அடிப்படையோடு சம்பந்தப்படுத்தி சொன்னார்கள். அதுபோன்றுதான் அன்பு, பாசம், நெருக்கம், அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே மன்னிப்பை பொதுவாக்கினார்கள். மன்னிப்பை பொதுவாக்கிய ஒரு மாபெரும் இறைத்துதர் அவர்கள். வாழ்க்கையிலே மக்களுக்கு மன்னிக்க கற்றுக் கொடுத்தார்கள். அரபுகளை பொறுத்தவரைக்கும் சாதாரணமான ஆள் கிடையாது, வம்பு தும்புக்கு வந்துட்டா காலங்காலமா வாழெடுத்து சண்டை செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களை அடியோடு தலைகீழாக புரட்டி மன்னிப்பை அடிப்படையாக வைத்த ஒரு சமுதாயமாக உருவாக்கி அவர்களை வெற்றி காண வைத்தார்கள். ஏறக்குறைய 13 ஆண்டு காலங்கள் தங்களை துவம்சம் செய்து, அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து நாட்டை விட்டு ஓட ஓட துரத்திய அந்த மக்கள் மீண்டும் 8 ஆண்டு காலத்திலே அதே மக்காவை இறை தூதர் கைப்பற்றுகின்றார்கள். சாதாரணமாகவா பல ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களோடு அந்த மக்காவிற்குள் நுழைகிறார்கள். பொதுவாகவே ஒரு ராணுவம் ஒரு ஊருக்குள் நுழைந்தால் என்ன நடக்கும் சொல்லுங்கள், ஒரு ராணுவம் ஒரு ஊருக்குள் நுழைந்தால் என்ன நடக்கும். ஆனால் இங்கே இறை தூதர் முகமது நபியினுடைய ராணுவம் தன்னை, தனது சமுதாயத்தை, தன்னை பின்பற்றிய மக்களை நாடு கடத்திய அந்த ஊருக்கு உள்ளே வருகிறது. அந்த மக்களை இப்போது வெற்றி கொண்டு பயந்து வந்தவர்கள் இப்போது ராஜாக்களாக உள்ளே வருகிறார்கள். என்ன நடந்திருக்கும்? சொன்னார்கள், அன்துமுத்துலகா, மக்காவாசிகளே, நீங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு நான் பொது மன்னிப்பு வழங்கிவிட்டேன். எப்படிப்பட்ட மன்னிப்பை அங்கே பொதுவாக்கினார்கள்! சில தோழர்கள் எல்லாம் ஆசைப்பட்டார்கள், இன்று நமது பழி தீர்த்துக் கொள்ளலாம், நம்மை வெட்டியவர்களை, நமது சகோதரனை வெட்டியவர்களை, நம்மை ஓட ஓட துரத்தியவர்களை எல்லாம் இன்று நாம் இனம் கண்டு அவர்களை கொன்றுவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது பார்த்து சொன்னார்கள், எல்லா மக்களுக்கும் நான் பொது மன்னிப்பு வழங்கிவிட்டேன் என்று. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அங்கே உருவாக்கி காட்டினார்கள் முஹம்மது நபியினுடைய தோழர்கள். அங்க மதீனாவுடைய பாதுகாப்புக்காக அதை சுற்றி உள்ள பாதைகளை கண்காணித்துக் கொண்டிருந்த போது ஏமன் நாட்டைச் சேர்ந்த சுமாமா என்ற ஒருவர், இந்த முஹம்மது நபியினுடைய தோழர்கள் பிரச்சாரத்துக்கு அங்கங்க போகும்பொழுது வியாபாரத்துக்காக இவர் நிறைய பேரை போட்டு தள்ளியிருக்கிறார், நிறைய பேரை சிறை பிடிச்சிருக்கிறார். அப்படிப்பட்டவரை கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரு? முஹம்மது நபியினுடைய அந்த கண்காணிப்பாளர்கள் கண்டுபிடிச்சு நேரா கொண்டு வந்துட்டாங்க, முஹம்மது நபியினுடைய மஸ்ஜிதுக்கு, பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இறை தூதரே, இதோ சுமாமா, அவர் பேர் சுமாமா, இவர் தான் இறை தூதரே, இப்படி 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 இன்னென்ன காரியங்களை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. முழுமையாக பழி வாங்குவ பழி தீர்க்கப்படுவதற்கு தகுதியான மனிதர், ஒருத்தரை கொன்னாலே பழி தீர்க்கணும், இவர் எத்தனை பேரை கொண்டிருக்கிறாரு, கணக்கே இல்லாம கொண்டிருக்கிறாரு. இந்த முஸ்லிம்களை தன்னுடைய பிரதேசத்திற்குள் நுழையாமல் எப்போதுமே தடுத்தது மட்டுமல்ல, கொன்று குவித்தவர். பெரிய ஒரு கபீலா, அந்த பரம்பரை, அந்த கோத்திரத்தினுடைய தலைவராக இருந்தவர், அந்த பிரதேசத்துக்கு, யமன்ல ஒரு பிரதேசத்துக்கு அவர் தலைவர். மாட்டிக்கிட்டார். எப்படி மாட்டிக்கிட்டார்? இப்ப எப்படி மாட்டிக்கிட்டாரு? கைதியா மாட்டிக்கிட்டார். அவர் மக்காவிற்கு சென்று கொண்டிருந்த போது அந்த வழியிலே முஹம்மது நபியின் கண்காணிப்பாளர்களால் கைது செய்யப்பட்டார்கள். கொண்டு வந்தாஸ். இன்னைக்கு கைதி ஒரு ராணுவத்தில் மாட்டினா என்னங்க நடக்கும்? கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்க்கையில் கைதி என்று ஒரு கூட்டமே இல்லாத அளவுக்கு அரசாங்கத்தை அமைத்து காட்டினார்கள் முஹம்மது நபி அவர்கள். 3 நாளைக்கு மேலாக யாரையும் கைதியாக வைத்திருந்தது கிடையாது இறை தூதர் முஹம்மது நபி அவர்கள். தனது வாழ்நாளிலே 19 பெரிய யுத்தங்களையும் 65 சிறு யுத்தங்களையும் சந்தித்தவர்கள் 3 நாட்களுக்கு மேலாக யாரையும் சிறைபிடித்து வைத்திருந்தது கிடையாது. ஒன்று உரிமையிட்டு விடுவார்கள், அல்லது யாராவது ஒரு குடும்பத்தாருக்கு கொடுத்து இவருக்கு நல்லது செய்யுங்கள், உங்களது குடும்பத்தில் ஒருவராக இவரை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொந்தமாக்கி கொடுத்து விடுவார்கள். முஹம்மது நபி பேர் ஆட்சி செய்தார்கள், அரசாங்கம் நடத்தினார்கள், சிறைச்சாலை இல்லாமல். அந்த முஹம்மது நபிட்ட வந்து மாட்டிக்கிட்டார் சுமாமா, மாட்டிக்கிட்டார். முஹம்மது நபி பார்த்தாங்க. என்ன சுமாமா? தலை குனிந்தார். சொன்னார், முஹம்மதே, நீ என்னை கொன்றால் கொள்வதற்கு தகுதியான குற்றம் புரிந்த ஒருவரைத்தான் கொள்கிறீர். நீ என்னை விட்டுவிட்டால் அது உன்னுடைய ஒரு பெருந்தன்மை, அவ்வளவுதான், அதுக்கு மேல பேச மாட்டேங்கிறார். தலைவராச்சே, சிரிக்கிறாங்க முஹம்மது நபி. சரி விடுங்க, அடுத்து இவங்க தொழுகை நடத்துறாங்க. ஒரு நாள் ஆச்சு, அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க, சுமாமா இதுவரைக்கும் அவருக்கு யாரும் அவர் மேலே கை வைக்கவே இல்லை, சாப்பாடு டயத்தில் சுய தேவை எல்லாம் அவருக்கு நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. 2வது நாள், சுமாமா ஹவ் ஆர் யூ, என்ன செய்தி, ஏதாவது நியூஸ் இருக்குதா, என்ன விரும்புகிற? முஹம்மதே, நீ என்னை கொன்றால் கொலை குற்றத்திற்கு தகுதியான ஒருவரைத்தான் கொள்கிறீர், கொலை தண்டனைக்கு தகுதியான ஒருவரை கொள்கிறீர், என்னை விட்டாது உன் பெருந்தன்மை, அதுக்கு மேல நான் எதுவும் பேச மாட்டேன். 2வது நாளும் முடிஞ்சு, அடுத்து 3வது நாள் காலையிலே வருகிறார்கள் முஹம்மது நபி. சுமாமா என்ன செய்தி? தூதரே, முஹம்மது அதை தவிர வேறு எதையும் நான் பேச மாட்டேன், அதான் என் செய்திங்கிறாப்ல. அப்படியா? சரி பரவாயில்லை, உற்றுங்க. இவர் அவிழ்த்துனாங்க. கண்காணிச்சு நம்மள இத்தனை பேரை கொன்ற ஒரு மனிதனை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு கைது செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா மூணு நாள் வச்சிருந்துட்டு கடைசியில் என்ன சொல்றாரு இந்த முகமது, உற்றுங்கன்னு சொல்றாரு. ஆம் சகோதரர்களே, அந்த தோழர்கள் அப்படித்தான் பழகி இருந்தார்கள், பண்பட்டு இருந்தார்கள். தங்களுடைய தூதர் தலைவர் சொல்லிவிட்டால் அதற்கு எந்த மாற்றத்தையும் செய்யாத மேன்மக்களாக பண்பட்டவர்களாக அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அப்படியே அவிழ்த்து விட்டாங்க, ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஒரு பாட்டுக்கும் வெளியே வந்தார், மஸ்ஜிதிலிருந்து மதீனாவுக்கு வெளியில போனார். இங்க எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு கேட்டார். அங்க ஒரு ஊற்று இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஊற்றுக்கு போனாரு, தன்னுடைய ஆடைகள் எல்லாம் கழட்டி சுத்தம் செஞ்சாரு, தானு நல்லா குளிச்சாரு. அப்புறமா அந்த ஆடைகள் காஞ்சவன் அதை எடுத்து போட்டுக்கிட்டாரு. நேரா திரும்ப அந்த முகமது நபியினுடைய பள்ளிவாசல வந்து நிக்கிறார். எப்படிங்க விட்டா போதுன்னு ஓடினாரா? திரும்ப அந்த பள்ளிவாசல் வாசல்ல வந்து நிக்கிறார். முகமது நபி கேட்கிறாங்க, என்ன சும்மாமா ஊருக்கு போலையா வீட்டுக்கு போலையான்னு சொல்லிட்டு சொல்லுகிறார்கள். இறை தூதரே, இனி நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன், உங்களது மார்க்கத்தில் நான் இணைகிறேன், உங்களது மார்க்கத்தில் நான் இணைகிறேன், இனி நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ நான் அதை செய்ய தயார், எனக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள். எப்படி வளர்த்தார்கள் முகமது நபி இஸ்லாமி? சொல்வார்கள், இஸ்லாம் வாளால் பரவியது என்று. எங்கெங்க வாளால பரவிடுச்சு இஸ்லாம்? அதனுடைய குணத்தால், சகோதரத்துவத்தால் பரவியது. இன்று சைனாவிலே இஸ்லாம், இந்தோனேஷியாவிலே இஸ்லாம், பேங்காக்கிலே, அந்த தாய்லாந்திலே இஸ்லாம், ஐரோப்பியாவிலே இஸ்லாம், இன்று உலகெங்கும் இஸ்லாம் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. எந்த பத்திரிகைகளை பார்த்தாலும், எந்த செய்திகளை பார்த்தாலும், உலகத்தில் அதிவேகமாக பரவக்கூடிய மேலை நாடுகளிலே படித்த மக்களால் அதிகமாக விரும்பப்படுகின்ற, அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, அதிகமாக வாழ்க்கையில் அன்றாட நடைமுறையாக பின்பற்றப்படுகின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் வளர்ந்து வருகிறது. அதற்கு என்ன காரணம்? அந்த மார்க்கத்தினுடைய சகோதரத்துவம், அந்த மார்க்கத்தின் தூதர், இனிய சமுதாயத்திற்கு அவர்கள் வழிகாட்டிய அந்த இறையாண்மை கொள்கைகள். எங்க வேணாலும் பார்க்கலாம், இன்றைக்கு உலகம் உங்களது கையிலே இருக்கிறது. உலக செய்திகளை உங்களை விட்டு மறைக்க முடியாது. நூற்றுக்கணக்கான படிக்காத மக்கள் வர்றாங்கன்னா கூட நீங்க ஏதாவது சொல்லலாம், ஏதோ விவரம் தெரியாம ஆசை காட்டி அப்படி இப்படின்னு உள்ளார வரலாங்கன்னு சொல்லிட்டு. பெரும் படிப்பு படித்தவர்கள், எம்டி, எம்எஸ், இன்னும் மிகப்பெரும் பட்டங்களை வாங்கியவர்கள், பெரும் சிந்தனைவாதிகள். அதுவும் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலே, அமெரிக்காவிலே, ஐரோப்பாவிலே, எங்கே இஸ்லாமுக்கு எதிராக சதி திட்டங்களோ அல்லது பொய் பிரச்சாரங்களோ மூலமாக இருந்து பரப்பப்படுகிறதோ அந்த நாட்டிலே நீங்கள் பாருங்கள், அங்கே குறிப்பாக பெண்களால் அதிகம் கவரப்படுகின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அரைகுறை ஆடையோடு ஆண்களுக்கு முன்னால் ஆடிக்கொண்டிருந்த பெண்கள் இப்போது தன்னை ஒரு பருதாவிலே போர்த்தி கொண்டு மக்களுக்கு முன்னால் காட்சி அளிக்கிறார்களே, இது எனது கண்ணியம் என்று சொல்கிறார்களே. வாழ்க்கையே மதுவும் மாதுவும், ஆட்டமும் பாட்டமும் என்று விளையாண்டு வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருந்தவர்கள், நானும் ஒரு மனிதன், கொள்கை இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, பரஸ்பரம் இருக்கிறது என்று ஒரு அடிப்படையோடு வாழுகின்ற மக்களாக உருவாகின்றார்களே. ஏன்? அது இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம், இறை தூதர் அவர்களுக்கு வழிகாட்டிய அந்த வாழ்க்கை முறை. அதிலே நிம்மதியை பார்க்கிறார்கள், அதிலே மன மகிழ்ச்சியை பார்க்கிறார்கள், குடும்ப உறவை பார்க்கிறார்கள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய, பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய, பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய அன்றாட வாழ்க்கையிலே காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை பின்பற்ற வேண்டிய நல்ல ஒழுக்கங்களை இறைவனின் கட்டளையாக, இறை தூதரின் வழிகாட்டுதலாக போதிக்கப்படுவதை அவர்கள் பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள், அதை உணர்கிறார்கள். அதை பின்பற்றும் பொழுது வாழ்க்கையிலே அவர்களுக்கு நிம்மதி ஏற்படுகிறது, மகிழ்ச்சி ஏற்படுகிறது, வாழ்க்கையின் வசந்தத்தை உணர்கிறார்கள். அதுதான் அவர்களை இப்படி எத்தனை தடைகளை போட்டாலும், எத்தனை பொய் பிரச்சாரங்களை செய்தாலும், அத்தனையும் தாண்டி அவர்களது வீட்டுக்குள்ளே அந்த மார்க்கம் செல்கிறது, அவர்கள் அந்த மார்க்கத்திற்குள்ளே வருகிறார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு நன்னாளிலே, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலே, இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய தவறான சிந்தனைகளை அல்லது தவறான எண்ணங்களை களைந்து, குறிப்பாக எனக்கு தெரியும் இங்கு வந்திருக்கக்கூடிய நமது சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக அப்படி ஒரு எண்ணம் இருக்காது என்று எனக்கு மன உறுதி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமக்கு மத்தியில் உள்ள அந்த சகோதரத்துவத்தை, அந்த புரிந்துணர்வை பலப்படுத்திக் கொள்வதற்காகவும் இந்த நன்னாளிலே ஒரு விருந்தோம்பலிலே சந்தித்து நமக்கு மத்தியில் உள்ள அந்த ஒரு நட்பை, அந்த உறவை புதுப்பித்து பலப்படுத்திக் கொள்வதற்காகவும் இங்கே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பை நீங்களும் ஏற்று உங்களுடைய சொந்த குடும்பத்தார்களை சந்திப்பதை போன்று நீங்கள் எங்களை சந்திக்க வந்திருக்கிறீர்கள் என்பதாக நாங்கள் உணர்கிறோம். உங்களுடைய வருகையை நாங்கள் மதிக்கிறோம். உங்களுக்காக இறைவனிடத்திலே நல்ல பிரார்த்தனைகளை கேட்கிறோம். உங்களுக்காக, உங்களது குடும்பத்துக்காக, உங்களது பிள்ளைகளுக்காக, உங்களது வருங்கால தலைமுறைக்காக நாம் எல்லாம் ஒற்றுமையாக, அன்போடு, பரஸ்பர உணர்வோடு, நம்மில் ஒருவர் மற்றவரை புரிந்து, ஒருவருடைய நல்ல காரியங்களுக்கு ஒருவர் மற்றவர் துணையாக இருந்து ஒரு நல்ல சமுதாயமாக வாழ வேண்டும், அதற்கு இறைவன் துணை செய்ய வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இறை வேதத்தை படிக்க முயற்சி செய்யுங்கள். இது சம்பந்தப்பட்ட நூல்கள் உங்களுக்கு படிக்க விருப்பம் இருக்குமேயானால் தமிழிலோ ஆங்கிலத்திலோ உங்களுக்கு நாங்கள் பிரதிகளாக கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை சந்தித்தீர்கள் என்றால் தமிழிலே படிப்பதற்கு குரான் அல்லது ஆங்கிலத்திலே அல்லது தமிழிலே இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்குண்டான நல்ல நூல்கள் அவர்களிடத்தில் இப்போது இருக்கிறது. அதை அவர்கள் உங்களுக்காக வைத்திருக்கிறார்கள். அதையும் நீங்கள் பெற்று நல்ல இஸ்லாமிய அந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வதிலே எந்த தப்பும் கிடையாது. அவற்றை புரிந்து கொள்ளுங்கள். பிற மக்களுக்கும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். இறைவன் நம் அனைவருக்கும் வழிகாட்டுவனாக, நம்முடைய நல்ல எண்ணங்களை, நல்ல நோக்கங்களை நிறைவேற்றுவனாக, நன்மக்களாக நம் அனைவரையும் அவனை நம்பிக்கை கொண்ட இறை நல்லடியார்களாக ஆக்கி அருள வேண்டும் என்று அந்த வல்லோ நல்லாக விடத்திலே, அந்த ஏக இறைவனிடத்திலே பிரார்த்தித்து நான் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.